எதை நான் பேச வேண்டும் என்று கட்டி தாருமையா, எவ்வழி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா, ஒளியான தெய்வமே வழிகாட்டும் தீபமே, தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டிய விதத்தை எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. அனிதனமும் உம்மோடு நடக்க, அனிதனமும் உம்மோடு வாழ, அன்றாடம் உம்மை தேட தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினால் எங்களுக்கு போதியுங்க, உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்துங்கப்பா. ஒருவராவது கெட்டு போறது உமக்கு சித்தமில்லையே. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருவராவது உம்முடைய வழியை விட்டு விலகிடாதபடி, உம்மை விட்டு பிரிந்திடாதபடி, இந்த உலகமோ பிசாசோ மாம்சமோ ஒருவரையும் உம்மை விட்டு பிரித்து விடாத படி அன்பு தகப்பனே, மனுஷர்களை கட்டி இழுக்கிற உம்முடைய அன்பு கைத்தினாலே ஒவ்வொருவரையும் உம்மோடு சேர்த்து கட்டி போடுங்கப்பா, கட்டி போடுங்க. நாங்கள் செவிக்கிறோம் கத்தாவே, ஆண்டவரே இறங்கும் ஐயா. எங்கு பார்த்தாங்களும் பாவங்களும் பரிசுத்த குலைச்சங்களும் தேவ துரோகங்களும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய மிகுந்த கிருபையினால் உம்முடைய செட்டைகளுக்கு வைத்து பாதுகாத்திருந்தபடி உம்முடைய உருக்கமான இறக்கங்களை முன்னிட்டு நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு கட்டுத்தாருங்க, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு சொல்லித்தாருங்க, எங்கள் வாழ்விலே நீ காணுகிற கோணைகளை நேராக்குங்க, கரடு முரடானவுகளை செம்மையாக்குங்க. நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கையப்பா, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஆண்டவரே உமக்கு பிரியமாக உம்முடைய சத்தியத்தின் வழி உம்முடைய வழியிலே உம்முடைய நித்திய வழியிலே நாங்கள் நடக்க எங்களை கிருபை தாருங்க மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தேவனுடைய செய்திக்குள்ளே நாம் சீக்கிரமாய் கடந்து போவோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 2 அதிகாரம், அதில் ஒன்று 2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2 அதிகாரம், அதில் 7, 8, 9 வசனங்களை நாம் வாசி கேட்போம். 7, 8, 9 ஆதியாகமம் 2 அதிகாரம் வாசிப்போம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்.
அப்படியே 16, 17 2 அதிகாரத்திலே 16, 17 வாசிப்போம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
சரி, நன்றாய் தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே வாடத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த 2 வசனம் சொல்றது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடிக்கொண்டது. நன்றே கவனிகள். முதலாவது வசனம் சொல்றது, முதலாம் அதிகாரம் முதலாம் வசனது, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பட் இரண்டாம் வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த இரண்டாவது வசனத்தில் மூன்று காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது. இரண்டாவது, வெறுமையாக இருந்தது. மூன்றாவது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று வெறுமை, இரண்டாவது ஒழுங்கின்மை, மூன்றாவது இருள். ஏன் நான் இதை அழுத்துறேன்னு சொன்னால், தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிப்பிலே இந்த மூன்று காரியத்தையும் அகற்றினார் அல்லது விளக்கினார். இதை இன்றைய ஆவிக்குரிய காரியங்களோடு நாம் வியாக்கியானப்படுத்துவமாக இருந்தால், நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற, நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற வறுமை, ஒழுங்கின்மை, இருள், இது மூன்றும் அகற்றப்பட வேண்டியவைகள். தேவன் சிருஷ்டிக்கிறவர், உண்டாக்குறவர், அதே நேரத்திலே இருக்கிறவைகளை அகற்றுகிறவரும் என்கின்ற சத்தியத்தை, உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமான தேவன பிள்ளைகளே, தேவன் உண்டாக்குறவர், சிருஷ்டிக்கிறவர், அதே நேரத்தில் இருக்கிறவைகளை அகற்றுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிப்பிலே இந்த ரெண்டும் நடந்திருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமான தேவன பிள்ளைகளே, பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது. ஒழுங்கின்மையாக இருந்த உலகத்தை, வறுமையாக இருந்த பூமியை, இருள் சூழ்ந்திருந்த பூமியை, அதை சிருஷ்டிப்பதற்காக, ரீஃபார்ம் பண்ணுவதற்காக, திரும்ப அதை செப்பனிடுவதற்காக தேவன் ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டார். ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். இது நாம் எல்லோரும் அறிந்த காரியங்கள். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் ஆதியிலே சிருஷ்டிப்பிலே ஒழுங்கின்மையை தேவன் விரும்பவில்லை. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒழுங்கின்மைகளை விரும்பவில்லை என்பதை சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். டிசிப்ளின் என்கின்ற வார்த்தையில இருந்துதான் டிசைப்பிள் என்கின்ற வார்த்தை வந்ததா. சோ டிசைப்பிள் ஷுட் பி ஹாவ் த டிசிப்ளின். சோ சீசைகளுடைய வாழ்விலே ஒழுங்கு, இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் வாழ்விலே ஒழுங்கும் கிரமமும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு உலகத்திலே ஒழுங்கை காண்றது மிக கடினமாக இருக்கிறது. தாறுமாறுகளும் ஒழுங்கின்மைகளும் கோணர்களும் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை பின்பற்றாமல், உலகத்தை நமக்கு முன்மாதிரியாக வைக்காமல், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தேவனோடு வாழுகிற வாழ்க்கையை நாம் ஒழுங்காக வைத்திருக்கணும். அதே போல உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையில நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு பக்கத்தை நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் சீர்திருந்தது நல்லது. இதை குறித்து அதிகம் விவரிக்க நாம் விரும்பவில்லை. ஆனால் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் ஒழுங்காக கிரமமாக எதையும் செய்கிறவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒழுங்கின்மை இருக்கிறதே அவர் விரும்பவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற ஒழுங்கின்மைகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும், அல்லது நாம் அவதானிக்க வேண்டும், அல்லது மற்றவர்களால் அவதானிக்கப்பட்டு நமக்கு நல்ல மனதோடு சொல்லப்படுகிற புத்திமதிகளை நாம் கேட்டு கவனித்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்கிறது, ஒழுங்குபடுத்துறது தேவனுக்கு முன்பாக நமக்கு நன்மையும் பிரியமாக இருக்கும் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, சபையிலே சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்க கடவுள் என்று எழுதுகிறார். ஆகவே தேவனுடைய சபையிலும் ஊழியங்களும் வாழ்க்கைகளும் தேவனுக்கு முன்பாக ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை நான் சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கிறேன். தேவன் அறிவார். இரண்டாவது, வறுமையை தேவன் விரும்பவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வறுமை இருக்கிறதை விரும்பவே ஆண்டவர் விரும்ப மாட்டார். நன்றாக பிள்ளை கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே வறுமை இருக்குமாக இருந்தால் இலகுவிலே சத்ரு அங்கே இடம் பிடிப்பான் என்று சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வறுமை இருக்குமாக இருந்தால் அதை சத்ரு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தன்னுடைய உலக காரியங்களை அந்த வறுமையாக இருக்கிற உள்ளங்களிலே அதிகமாக விதைத்து ஆழமாக இடம் பிடிக்கிறதுக்கு இடம் உண்டு என்று சத்தியத்தின்படியேன்னு அனுகூலம் சொல்கிறேன். ஆகவே ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய வாயினால தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உலகத்தில் இருந்து தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரு, உன்னை பிரித்தெடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பிள்ளை என்று உனக்கு நாமம் தரித்திருக்கிறாரு, தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிற தேவனுடைய மனுஷனாகிய மனுஷியாகிய நீ, உன் உள்ளத்திலே நீ வறுமையாகவும் வெறுப்பாகவும் இருக்கிறத தேவன் விரும்பவில்லை என்று சத்தியத்தின்படியே நான் உனக்கு சொல்றேன். ஆகவே நம்முடைய இருதயங்களிலே தேவனுடைய அன்பு பெருகட்டும் பெருகட்டும் பெருகிக் கொண்டே இருக்கட்டும். 120 நாள் வரைக்கும் யோபாவின் காலத்திலே வெள்ளம் பெருகிக் கொண்டே இருந்தது என்று வேதவசனம் சொல்றபடி நம்முடைய இருதயங்களிலும் தேவனுடைய அன்பு பெருகட்டும் பெருகட்டும், வறுமைகள் நீங்கட்டும் அகலட்டும். ரோமர் 5:5 நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊட்டப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் திட்ட தெளிவாக சொல்கிறது. சோ நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு நாட்கள் போக போக காலங்கள் போக போக தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து தேவனோடு நெருங்கி வாழ்ந்து தேவனுடைய அன்பினால் நம்முடைய இருதயம் நிரம்பட்டும் வறுமைகள் அகலட்டும். தேவனுடைய அன்பு நம்மை பூரணப்படுத்தும். தேவனுடைய அன்பு பயங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும். தேவனுடைய அன்பு பாதகங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கும். ஆகவே தேவனுடைய அன்பினால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்பறவுகளாக இருக்கணும். அதற்காக நாம் அடிப்படையாக ஆண்டவரிடத்திலே பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் மன்றாட வேண்டும், கேட்க வேண்டும், செபிக்க வேண்டும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்பத்தை கேட்டால் கள்ள தர மாட்டேன், மீனை கேட்டால் பாம்பை தர மாட்டேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குப்படுகிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமான தெய்வீக அன்பு அந்த டிவைன் லவ், மனுஷீக அன்பு மறையும் மாறும் குறையும் குன்றும், ஆனால் தேவனுடைய அன்பு மாறாது மறையாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களே தேவ அன்பு, அந்த சுத்தமான அன்பு, அந்த சுயநலம் இல்லாத அன்பு, அந்த மாறாத அன்பு, மறையாத அன்பு, குறையாத அன்பு, குன்றாத தேவனுடைய தெய்வீக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும். அது மாத்திரமில்ல, தேவனுடைய பாரம் நம்மை அழுத்தட்டும், நிரப்பட்டும். நான் பொதுவாக என் செய்திகளுக்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு. தேவனுக்கு முன்பாக வெளிப்படையாக சொல்கிறேன், ஆண்டவரே நான் வேத வசனத்தை போதிக்கிறது மாத்திரமில்லை, போதிக்கிற வேத வசனங்களுக்கு ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் கருத்தாய் செவி கொடுத்து அதன்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த உம்முடைய பாரத்தை எனக்குள்ளே தாரும் என்று ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடுகிறதுண்டு. அப்படி இல்லாவிட்டால் இந்த ஊழியம் எனக்கு ஒரு உலக வேலை போல ஆகிவிடுறதுக்கு அபாயம் உண்டு. ஆகவே அதை அறிந்து உடந்து நான் தேவனிடத்திலே மன்றாடுகிறதுண்டு. ஆண்டவரே உம்முடைய வசனம், இந்த வார்த்தைகளை கேட்க போகிற உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாரம், உம்முடைய பாரம் எனக்குள்ள வரட்டும். என்னடா தேவனுடைய பாரம் என்ன? தன்னுடைய வார்த்தைகளின்படி தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய உள்ளத்தில் இருக்க ஒரு பெரிய பாரம். அந்த பாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுடைய சித்தங்களை நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும், வளர வேண்டும், பெருக வேண்டும் என்கின்ற தேவனுடைய பாரம் நம்முடைய இருதயங்களை நிரப்பட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வறுமைகள் அகல, இவைகள் தான் வழி என்று வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய வசனத்தில் இருந்து. மூன்றாவது ஆண்டவர் அகற்றின காரியம் இருள். நன்றாக விளையாடுங்க, நன்றாக விளையாடுங்க. இதுல ஒரு காரியம் இருக்கிறது, செய்தி நான் நேரத்துக்குள்ள முடிக்கணும், ஆனால் சொல்றேன் கவனிங்க. சாத்தானுடைய விழுகையினால் உலகத்திலே வெளிச்சம் இல்லாமல் போயிடுச்சு, ஒளி தடைபட்டது. சோ சாத்தானுடைய விழுகைக்கு முதல் பூமியிலே வெளிச்சம் இருந்திருக்கு, ஒளி இருந்திருக்கு. ஆனா சாத்தானுடைய விழுகையினால் ஏற்பட்ட விளைவு, பூமியானது வறுமையும் ஒழுங்கும் இன்மையும் இருள் நிறைந்ததுமான காரணம் என்ன? சாத்தானுடைய வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட விளைவுகளே இவைகள். ஆகவே இந்த மூன்று சாத்தானுடைய சரக்கு என்பதை நாம மறந்துடக்கூடாது. எது? ஒழுங்கின்மை, வறுமை, இருள். இது மூன்றும் சாத்தானுடைய கிரியைகள், காரியங்கள் என்பதை நான் அடித்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே சாத்தானுடைய விழுகையினாலே பூமியிலே ஒளி தடைப்பட்டது, வெளிச்சம் இல்லாமல் போயிட்டது. ஆகவே பூமி முழுவதும் சூனியமாக இருள் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமில்ல, சாத்தானுடைய விழுகையினாலே பூமி வந்து ஒரு ஒரு ஃபோம் இல்லாமல் போய்விட்டது, ஒரு ஒழுங்கு இல்லாமல் போய் எல்லாம் இருள் மாத்திரமில்ல, பூமி முழுவதும் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஆகவேதான் ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்க கடவுது, ஒரு பகுதி கீழையும் மறுபகுதி மேலையும் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பிலே உண்டாக்கினார். நோவாவின் காலத்தின் வெள்ளத்துக்கு முதல் பூமியிலே சமுத்திரம் ஒன்றாகத்தான் இருந்திருக்கு. பட் நோவாவினுடைய காலத்து வெள்ளத்துக்கு பிற்பாடுதான் சமுத்திரங்கள், இன்றைக்கு பசிபிக் என்றும் அட்லாண்டிக் என்றும் இந்து சமுத்திரம் என்றும் அல்லது பிளாக் சி அப்படின்னு சொல்லி பல பேர்கள் வைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் நோவாட காலத்துக்கு வெள்ளத்துக்கு முதல் சமுத்திரம் ஒன்றாகவே இருந்திருக்குது. வெட்டாந்தரை உண்டாக்கிடுவதாக ஜலம் ஓட்டத்தில் இருப்பதாக என்று தேவன் சிருஷ்டிப்பில் சொன்ன பொழுது சமுத்திரம் ஒன்றாகவும் வெட்டாந்தரை ஒன்றாகவும் மாறிச்சு. ஆனால் நோவா காலத்து வெள்ளத்துக்கு பிற்பாடு இவைகள் பிரிந்தது என்பது சரித்திரம் மட்டுமல்ல சத்தியமும் கூட. ஆண்டவர் அகற்றின மூன்றாவது காரியம் இருளாக, சாத்தானுடைய வீழ்ச்சியினாலே பூமியிலே ஒளி தடைப்பட்ட போது அல்லது வெளிச்சம் இல்லாமல் இருள் சூழ்ந்த போது ஆறு நாள் தேவன் சிருஷ்டித்தாரு, அதாவது சிருஷ்டித்தார் பண்ணினார், அதை திரும்ப செப்பரிட்டார். சாத்தானுடைய வீழ்ச்சியினாலே நிலை குலைந்து போன உலகத்தை சீரமைக்கிறதுக்காக, ரீஃபார்ம் பண்ணுவதற்காக தேவன் ஆறு நாள் எடுத்தார். நன்றாக முதலாம் நாளிலே தேவன் செய்த முதலாவது சிருஷ்டிப்பு என்ன? வெளிச்சம் உண்டாக. ரெண்டாவது விளைவுங்க, அப்படியானால் இருள் தேவன் விரும்பவில்லை, இருளை அகற்றி வெளிச்சத்தை உண்டாக்கினார். இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வியாக்கியானப்படுத்தும் பொழுது அருமை தேவடப்பள்ளி நன்றாக கவனிங்க, இருள் அல்லது அந்தகாரம் பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் அந்தகாரமாகவே இருந்தோம். அந்தகாரத்தில் இருந்தோம் என்றல்ல, நாமே அந்தகாரமாக இருந்தோம். இருளிலே இருக்கிறதுக்கும் இருளாகவே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் இருளிலே இருந்தது மாத்திரமில்லை, இருளாகவே இருந்தோம். அந்தகாரமாக அமாவாசையாக இருந்த நம்மைத்தான் தேவன் தன்னுடைய கிருபையினால் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலம், இயேசு கிறிஸ்து மேல வைத்த விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்வில் இருந்த காரிருள், பாவ இருள் அகன்றது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வேத சொல்றது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், வாழ்ந்து கொள், வெளிச்சத்தின் பிள்ளையாக வாழ்ந்து கொள். ஆகவே நான் சீக்கிரமா போற நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருள் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் சிருஷ்டிப்பிலே இருளை அகற்றினார். திரும்பவும் நான் வியாக்கியனப்படுத்தினால், தேவட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மைகள் அகல வேண்டும், அதை நாம் கவனிக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த மாதிரியே இன்றைக்கு நாம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்விலே ஒரு கிரமமான வளர்ச்சி காணப்பட வேண்டும். அது மற்றவர்கள் காணத்தக்கதாக, மற்றவர்களில் நம்மை பின்பற்றத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். சொல்ல போனால் நான் அடித்து சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை உண்டு பண்றதாக இருக்கும். ஒன்று, அது தேவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல தாக்கத்தை, ஒரு முன்மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணலாம். அப்படி இல்லது போனால் நம்முடைய நடத்தை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு பின்னுக்கு தள்ளுகிற ஒரு பின்மார்க்கமான அல்லது அவர்கள் தேவனை பின்பற்ற கூடாத ஒரு ஒரு தாக்கத்தையும் அவர்களுக்கு உண்டாக்க முடியும். இது குறித்து உதாரணத்துக்கு சொல்ல போனால், உங்களுக்கு தெரியும் இல்லையா, தொட்கால் அங்கிட்ட தப்பித்தான். ஒன்பதாம் அப்போஸ்தலர் அடிகள் ஒன்பதாம் அதிகாரத்தில் படிக்கிறோம், வாசிக்கிறோம், மறித்து போய்விட்டார். அவள் மறித்தவுடனே யோப்பா பட்டணத்தில் இருந்த மிஸ்டர் பீட்டருக்கு செய்தி அனுப்பினார்கள், வர சொல். வருகிறார். வந்தபோது கொடுத்த சாட்சி என்ன? அந்த இடத்துல இருந்த அத்தனை ஸ்திரிகளும் விதவைகளும் போய் பேதுருவை சூழ்ந்து கொண்டு சொன்ன, ஐயா இந்த மனுஷன் எப்படியாவது உயிரோடு எழுப்பு. இங்க பாருங்க, நாங்க போட்டிருக்க சட்டைக, எங்க பிள்ளைகள் போட்டிருக்க சட்டையெல்லாம் இந்த அம்மா எங்களுக்கு தந்ததுதான். எங்களுக்கு ரட்சிப்பின் நற்செய்தியை சொன்னது இந்த அம்மா தான். நாங்கள் உடைந்து போயிருந்த நேரத்தில், வெந்து போயிருந்த நேரத்தில், நொந்து போயிருந்த நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களை தைரியப்படுத்தினது இந்த அம்மா தான். இந்த அம்மா எப்படியாவது வாழ வேண்டும், இவங்களை எப்படியாவது நீங்க உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி போய் பேதர் போய் சூழ்ந்து கொண்டார்கள். பேதருக்கு வெளி வேறு வழியிலே ஜெபித்து அவளை உயிரோடு எழுப்பினார் பார்க்கிறோம். ஆனால் ஏற்கனவே சபையில பலர் மறித்திருக்கார்கள், அவர்களுக்கெல்லாம் இப்படி போய் கேட்டிருப்பார்களோ என்று நான் நம்பவில்லை. போடா போச்சுதடா போச்சு, இருந்தாரு சபையில, இருந்தாரு ஆராதித்தாரு வாழ்ந்தாரு, அவ போயிட்டார். இருந்தாரது உண்மைதான், இப்ப போயிட்டார். ஆனா தவித்தால் அப்படி இல்லை, மற்றவர்களும் தேவனை வணங்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும், கிட்டிச்சேரணும் என்று வாழ்க்கையினாலே அந்த அம்மா அவர்களுக்கு போதித்திருக்கார். அந்த அம்மா எதுவும் பிரசங்கம் பண்ணதாக வேதத்துல நாம பார்க்க முடியல. ஆனால் அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையினால மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி மற்றவர்கள் பின்பற்றத்தக்க ஒரு தாக்கத்தை அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நாம் மற்றவர்களுக்குள்ளே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறோமா அல்லது கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்துறோமா, ஒருவேளை நாம் அறியாமல் இருந்தாலும் நம்முடைய தேவன் அறிவார் என்பதை சத்தியத்தின்படி சொல்றேன். எனக்கு சேர்த்து தான் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஒழுங்கின்மை ஆண்டவர் அகற்றினாரு, வறுமையை தேவன் அகற்றினாரு, இருளை தேவன் அகற்றினாரு, பாவத்தை தேவன் விரும்பவில்லை. ஆகவே இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றப்பட வேண்டும். போகட்டும். அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்தாரு? இந்த மூன்றையும் அகற்றின பிற்பாடு சிருஷ்டிப்பிலே முதலாவது வெளிச்சம் உண்டாக்கடவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நன்றாக கவனிங்க. ஆறு நாள் சிருஷ்டிப்பை நான் இங்கே குறிப்பிடுகிறேன், சில குறிப்புகள் தருவேன். உங்களுக்கு விரும்பினால், வேத விரும்பிகளாக இருந்தால், தேவனுடைய வசனத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். சோ ஆறு நாள் படைப்பு குறித்து சொல்றேன். ஆறு நாளும் ஆண்டவர் என்னென்ன படைத்தார் என்பதை குறித்து சொல்றேன், தயவு செய்து கவனிச்சுக்கொள்ளுங்க. சோ முதலாம் நாளிலே தேவன் சிருஷ்டித்தது வெளிச்சமாகும். இரண்டாம் நாளிலே ஆகாய குருவை உண்டாக்கினார். மூன்றாம் நாளிலே வெட்டாந்தரையையும் தாவரங்களையும் உண்டாக்கினார். நாலாம் நாளிலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார். ஐந்தாம் நாளிலே நீர் வாழ்பவையும் பறவைகளையும் சிருஷ்டித்தார். ஆறாம் நாள் மிருகங்களையும் மனிதனையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். திரும்பவும் சொல்லுவேன், முதலாம் நாள் வெளிச்சம், இரண்டாம் நாள் ஆகாய குறிவு, மூன்றாம் நாள் வெட்டாந்தரையும் தாவரங்களும், தரையும் தாவரங்களும், நாலாம் நாள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், ஐந்தாம் நாள் நீரில் வாழ்பவை பறவைகள், ஆறாம் நாள் மிருகங்கள் மனிதன். சோ ஏழாம் நாளை ஆண்டவர் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினான் சொல்லி நான் பார்க்கிறோம். இங்க கவனிங்க, ஏழாம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கபடியால் நல்லா பழைய ஒவ்வொரு ஏழாம் நாளும் கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்றது அர்த்தம் இல்லை. நான் சொல்றது தயவுக்கு வந்து சிந்திங்க, அப்படி இல்லாட்டா எல்லாம் விளையக்கணும். ஏழாம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்து அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார். அதன் அர்த்தம் ஒவ்வொரு ஏழாம் நாளும் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்றது அர்த்தம் அல்ல. படைப்பிலே சிருஷ்டிப்பிலே ஏழாம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அப்ப இதிலிருந்தும் நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம். இதுதான் நமக்கு தேவை இல்லையா? வேதத்திலிருந்து நாம கை கொள்ள வேண்டிய சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆறு நாளும் சிருஷ்டித்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்தான் சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஓய்வு என்கின்றது அவசியமாகும். அவசியம். ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பிசிக்கல் லைஃப். இட் இஸ் வெரி பிராங்க். அருமையான தேவனுடைய பிள்ளை நன்றாக அப்படிங்க, மனுஷனுடைய சரீரத்துக்கும் உடலுக்கும் ஒரு ஒரு வரம்பு இருக்குது. அவன் எல்லை மீறி அதிகமாக அவன் ஏழு நாளும் வேலை செய்யும் பொழுது அவனுடைய சரீரத்துக்கு அதனால பாதிப்பு ஏற்படுறதுக்கு இடம் இருக்குது. நான் ஒரு பிசிசன் அல்ல, ஆனால் வேதபத்திரத்தின்படி நான் கூட சொல்லுறேன். ஆனால் இங்க இன்னும் ஒரு குறிப்பை சைத்தான சொல்ல வரும், என்ன தெரியுமா? கேட்க காதுள்ளவன் நல்லா கவனிங்க. நாம் வேலை செய்வதற்காக வாழவில்லை, வாழ்கிறதற்காக வேலை செய்கிறோம். நல்ல விளையாடு. We don't be a workaholic. நாம் வேலை செய்யறதுக்காக வாழ இல்ல, வாழ்றதுக்காக நாம வேலை செய்யற. காலம் முழுவதும் ஏழு நாளும் நாம் ஓடி ஓடி உழைத்து நாளைக்கு கை கால்கள் இயங்காமல் அல்லது ஏதாவது வந்த கர்த்தாவே இறங்கும் ஐயா, அற்புதம் செய்யும் ஐயா, உமக்காக வாழுவேன், உம்முடைய உறுதி செய்வேன் ஆண்டு சொல்வார். நிறுத்து. இப்ப ஒரு வழி நீங்க என்ன பார்த்து சொல்லலாம், இதை நிறுத்துங்கன்னு சொல்லி. இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ ஸ்பீக். I speak the truth. சத்தியத்து அருமைகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம வாழும் நாள் மாத்திரமல்ல, நாம் வேலை செய்யறதுக்கும் நமக்கு சரீரத்தில பலத்தை தருகிறவர் என்று உபாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அவ இன்றைக்கு நாம உழைக்கவோ பிழைக்கவோ நம்முடைய சரீரத்தில சுகத்தையும் பலத்தையும் தருகிற நம்முடைய தேவனுக்கு மகிமை உண்டாக்கணும். ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் பெறும்படியால் ஆறு நாளும் தேவன் ஆண்டவரை படைத்தாரு, ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தாரு. இங்க இன்னொரு குறிப்பா சொல்றேன் கவனிங்க, இந்த ஏழாம் நாள் ஓய்வு நாளில தான் ஆண்டவர் இயேசுவோட ஊழியத்துல பெரிய பாரிய பிரச்சனை இருந்தது அங்குதான். ஏனென்றால் நீங்க நாலு சுவிசேஷத்தையும் வேத விரும்பிகளை நான் உங்களை பார்த்து சொல்றேன், நாலு சுவிசேஷத்தையும் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அதிகமாக அற்புதம் செய்தது இந்த ஓய்வு நாளில தான். ஓய்வு நாள் நல்லா விளைக்குலிங்க. வாரத்தின் முதலாம் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை வாரத்தில் கடைசி நாள். ஆகவேதான் வாரத்தின் முதல் நாள் முதலாம் நாள், வாரத்தின் முதல் நாள் அதிகாலத்துக்கு அதிகாலையிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார் என்று. ஆகவே வாரத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் அல்ல. சில பேருக்குள்ள அப்படியான நினைவிருக்கு, ஆனால் அது உண்மை இல்லை. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அது மாத்திரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்றும் வேதம் சொல்லுது. அது வேறு. ஏனென்றால் வெளிப்பட்ட விசேஷத்தை எழுதின யோவான் என்ன எழுத தெரியுமா? கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படின்றார். அப்படியானால் அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் வெளிப்பாடு கிடைத்ததும் கொடுக்கப்பட்ட நாளும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்க வேண்டும் என்று நமக்கு வெளிப்படையாகிறது இல்லையா? அருமையான தேவட பிள்ளைகளே போகட்டும், நன்றாக கவனிங்க. இந்த ஏழாம் நாளை குறித்துதான் ஆண்டவர் இயேசுவோடு பரிசேர் அதிகமாக தர்க்கம் பண்ணினார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில அதிகமாக அற்புதம் செய்தார். ஆகவே பரிசேயர் வைத்த கூட்டு என்ன தெரியுமா? இவர் ஓய்வு நாளை கை கொள்ளாதபடியால் இவர் தேவடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று அவர்கள் முத்திரை குத்தினார். இயேசுவோட பதில் என்ன தெரியுமோ? அருமையாக இருக்கும். ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாள் மனுஷனுக்காக படைக்கப்பட்டது ஒழிய மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்ட அல்ல என்றும் ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமில்ல, ஓய்வு நாளிலே தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் ஓய்ந்திராமல் ஊழியம் செய்யலாம் என்பதும் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்க மோசி மூலமாக சொல்லப்பட்ட காரியமாகும். அது மாத்திரம் இல்ல, இயேசுவிடத்தை சொல்லும் பொழுது ஓய்வு நாளிலே நன்மை செய்யறது நியாயம்தான். ஏனென்றால் அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னாரு, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு ஒரு பள்ளத்துல விழுந்துட்டா அதை தூக்கி விடுகிறீங்களே, 18 வருஷமாக சாத்தானால கட்டப்பட்ட இந்த ஸ்திரீ நான் விடுதலையாக்குறதுனால என் மேல நீங்கள் கோபமாக இருக்கலாமா, இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாக இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த 18 வருஷமாய் எவ்வளவு என் கூனியாக இருந்த மனுஷிக்கு அற்புதம் செய்த போது சொன்ன வார்த்தை இல்லையா? அருமையான தேவட பிள்ளைகளே நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் ஆறு நாள் படைப்பில் ஈடுபட்டாரு, ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தாரு, அதை ஆசீர்வதித்துப்படுத்தினாரு. ஆகவே தேவட பிள்ளை அதாவது மனுஷனுக்கு ஓய்வு, ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓய்வு என்பது அவசியம், அவசியம், அவசியமாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிங்க. சோ இதுக்கு என்ன ஒரு குறிப்பு கொஞ்சம் கவனிங்க, ஆறு நாள் சிருஷ்டித்து ஏழாம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். ஒரு காரியத்தை நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. ஏழு நாளே கர்த்தர் தான் படைத்தார். டைம் செய்து நான் சொல்றேன் இல்ல கௌரி, எந்த நாளையாவது ஆண்டவர் கெட்ட நாள் என்றோ கூடாத நாள் என்றோ எங்கேயாவது சொல்லியிருக்கிறார். நான் சொல்றத கொஞ்சம் சிந்திங்க. செய்தியை கேட்கிற எங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தை அறிவிகள் சத்தியவங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏழு நாளையும் கர்த்தர் தான் சிருஷ்டித்திருக்காரு. எந்த நாளையும் ஆண்டவர் கெட்ட நாள் என்று சொல்லல, அல்லது கூடாத நாள் என்று சொல்லல, அல்லது நாட்கள் தானாக உருவாகவும் இல்லை, தேவனே நாட்களை சிருஷ்டித்திருக்கிறாரு. ஏன் நான் இதை அழுத்துறேன் என்று சொன்னால், நான் ஏழு நாளும் நல்ல நாட்கள் செய்தக. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய வசனத்துக்கு சுவை கொடுப்பீங்க. ஏழு நாளும் நல்ல நாட்களே. ஆகவே நாள் பார்க்கிறதும் நட்சத்திரம் பார்க்கிறது சாத்திரம் பார்க்கிறதெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான அப்பட்டமான பாவம் என்றதை அடித்து சொல்லுங்க. ஏதாவது குடும்பத்தில் அல்லது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு சொன்னா நாள் பார்க்கிறாங்க. சனி என்ற சனிக்கிழமை என்ற சனி என்றாங்க, சனியன் என்றாங்க, செவ்வாய் என்றா ஒருவா என்றாங்க. மற்ற நாட்களும் என்ன சொல்றாங்களோ எனக்கு தெரியல. நமக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தது? இது எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி பார்த்தா, இது எங்கிருந்து ஆரம்பமானது என்ன சொல்றேன் பாருங்க. ஏசாயா இரண்டாம் அதிகாரம் படிங்க. ஏசாயா இரண்டாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்துக்கு சீக்கிரம் படிக்கிற. ஏசாயா இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எது குறித்து சொல்லப்பட்டது சொல்லுங்க.
யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை நெகிழ்ந்தீர்கள், அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாக இருந்து அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்களே.
பாருங்க, பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாக இருந்து. இந்த நாள் பார்க்கிற பழக்கம் யாரிடத்திலிருந்து வந்திருக்குது? புறவினத்தாராகிய தேவனுக்கு விரோதமாகிய ஜனங்களாகிய பெலிஸ்தர் கானானிய இடத்திலிருந்து இந்த பழக்கம் இருந்திருக்கு. சோ இவர்கள் தான் நாள் பார்க்கிறவர்களும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும். எனக்கு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருது. நான் 1981 வெளிநாட்டுக்கு வருவதற்காக கொழும்புல ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி நின்று, அந்த வேளையில நான் இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் ஒருவர் சாத்திரம் பார்க்கிறவர், அப்ப நான் யங் போய் சாத்திரம் பார்க்கிறவர் பார்த்துட்டு இருந்தாரு. அதுல கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அவங்க தங்களோட பிள்ளைகளுக்கு ஏதோ திருமண காரியத்தை செய்யறதுக்காக அந்த சாத்திரத்துல வந்து சாத்திரம் கேட்கிறாங்க. நான் இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த சாத்திரக்காரர் சொல்றாரு, உண்மையின்படி சொல்றேன், இந்த திருமணம் சரிப்பட்டு வராது, இது நன்மையாக முடியாது, ஏனென்றால் இவர்களுடைய நட்சத்திர உச்சியில் நிக்குதுன்னு சொல்ற. ஆட பாவி, நான் யோசிச்சேன், நட்சத்திரம் உச்சியில நிக்காம பின்ன பூமியிலா நிக்கும்? என்ன நினைக்கும் பொழுது மனுஷனுடைய அறிவு எங்க போயிட்டுது? அவருடைய மனக்கண்கள் குருடா போயிட்டுது. அறிவு கண்கள் என்ன நித்திராகி விட்டுதான், தூங்கி விட்டான்னு சொல்லி. அருமையா தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட அருவறுப்பான காரியங்கள், சத்தியத்துக்கு விரோதமான தேவனுக்கு பிடிக்காத இப்படிப்பட்ட நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சாத்திரம் பார்க்க, இவைகளெல்லாம் தேவனுக்கு விரோதமான பாவம் என்று அடித்து சொல்வன் இயேசு நாமத்தில். ஆகவே ஏழு நாளும் நல்ல நாள், தேவன் படைத்த நாள் நல்ல நாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாட்களை படைத்திருக்க அந்த நாள் கூடாது இந்த நாள் கூடாது என்று சொல்லி நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யார் இந்த உரிமையை தந்தது என்று கேட்கிறேன். திருந்துவோம், சீர்படுத்துவோம். நான் உலகத்துக்கு பேசல, பட் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவன் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நாள் பார்க்காதீங்க. வீட்டிலே அல்லது குடும்பத்திலே ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்துட்டா எந்த நாள் நல்ல நாள் தேடி பார்ப்பீங்கடா? உங்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறேன். அருமையான தேவன் பிள்ளைகளே, ஏழு நாளும் நல்ல நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமிட்டாட்டும். ஸ்தோத்திரம் போட்டு சரி. இதற்கு பிற்பாடு நடந்த காரியம் என்ன? தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் போ, தேவனாகிய கர்த்தர் ஏதேன் என்கின்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, எந்த சப்ஜெக்டுக்கு போறோம், உண்டாக்கி அதிலே பார்வைக்கு அழகும், பார்வைக்கு அழகும், புசிப்புக்கு நலமுமான சகல விதமான விருட்சங்களை உண்டாக்கி அந்த தோட்டம் வளமாக இருக்க அதற்கு நாலு விதமான ஆறுகளையும் உண்டாக்கி நீர்ப்பாய்ச்சி அந்த தோட்டத்தில் தேவன் தான் படைச்ச மனுஷனையும் மனுஷையும் கொண்டு வச்சு அவர்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கல, ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கல, பட் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில கொண்டு அவர் வச்சார். அருமையான தேவட பிள்ளைகளே, ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்திலே அவர்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அதில் வைத்தார். எல்லாம் இருந்த சூழ்நிலையில தான் சோதனையில விழுந்தார். ஏன் நான் இதை சொல்ற தெரியுமா? சில நேரத்தில் நாம சோதனையில விழுந்துட்டா சூழ்நிலை சரியில்லை என்று சூழ்நிலை மேல பழியப்படுவார். சில நேரத்தில் சோதனையில விழுந்துட்டா அந்த 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 காரியம் இப்படி இருந்தபடியால் தான் நான் பாவத்தில் விழுது. அப்படி ஏதாவது ஒரு சாட்டு போக்க சொல்லுவோம். பட் இங்கேயும் மனுஷனுக்கு சாட்டு போக்க சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அத சைடு மறுபக்கத்தில் பார்த்தால் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். வனாந்தரத்தில் ஏதாவது உண்டென்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. வனாந்தரத்தில் என்ன இருக்கு? முள்ளும் குரங்குமே. பட் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டாரு. ஆதாம் வந்து ஏதெனில் சோதிக்கப்பட்டார். எல்லாம் இருந்தும் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் சோதனையில் விழுந்தான். பட் வனாந்தரத்தில் எதுவும் இல்லாத இடத்தில் இருந்தும் ஆண்டவர் இயேசு சோதனையை ஜெயித்தார். நாம் எல்லோரும் ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கிறோம். பிசிக்கலி நன்றாக விளையாட்டு மாமிச பிரகாரமாக நான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கிறோம். பட் மறுபடி பிறக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறோம். நாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தது உண்மைதான். ஆனா இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்திருக்க ஒருவர் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் ஆண்டவர் சொன்னார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேருக்குள்ள அத்தனை பிள்ளைகளாகும் அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாமிசத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது ரத்தத்தினாலும் பரவாமல் தேவனாலே பிறந்த தேக பர்ன் பை காட் பிரிவிலை தருவீங்க. அருமையான தேவட பிள்ளைகளே நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் ஏதேன் என்கிற தோட்டத்திலே ஆதாமம் ஏவலை கொண்டது வைத்தார். எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. நிறைய கவனிங்க. இப்ப தோட்டத்தில் ரெண்டு முக்கியமான மரம் இருந்தது. நான் சொல்றது தயவு செய்து கவனிச்சு. தோட்டத்து நடுவில் ரெண்டு முக்கியமான மரம் இருந்திருக்கு. ஒன்று ஜீவ விருட்சம், மற்றது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இதை குறித்து கடந்த நாட்களே அதிகமாக யோசித்தேன். அன்பான தேவட பிள்ளையை நன்றாக கவனிங்க. ரெண்டு விருட்சம், ரெண்டு மரங்கள் தோட்டத்தின் நடுவில் இருக்கு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடாத மற்ற எல்லா மரத்தின் கனியை நீ சாப்பிடலாம். அதிகாரம் கொடுத்தாரு, உரிமை கொடுத்தார், அனுமதி கொடுத்தார். நான் யோசித்து பார்த்தேன், ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது அதை சாப்பிட்டிருக்கலாம். அதிலையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, எதை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரோ அதில தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பாருங்க, இதற்கு காரணம் பிசாசு, இதற்கு காரணம் அங்கு இருந்த சாத்தான். அடிப்படையாக இதை சொல்ல போனார், நான் உணர்ந்து கொண்ட ஒரு காரியத்தை சொல்றேன். சாத்தானுடைய பிரதான நோக்கம் என்ன, எண்ணம் என்ன? ஆதாமுக்கும் ஏவாளும் தேவனோடு இருந்த அக்கியத்த உறவை பார்க்கும் பொழுது சாத்தானால சகிக்க முடியல. ஒரு காலத்தில் இவன் தேவனோடு இருந்தவன் இல்லையா? தேவோட சன்னிதானத்தில் இருந்தவன் இல்லவா? தேவனோட ஐக்கியமாக இருந்தவன் அதுல இருந்து தள்ளப்பட்டுதான் இல்லையா? இப்ப அந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் வந்து தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறது உறவாடுறதையும் சாத்தானால சகிக்க முடியல. ஆகவே எப்படியாவது இந்த உறவை உடைக்கணும், இந்த ஐக்கியத்தை உடைக்கணும். அருமையான தேவோட பிள்ளைகளே, இன்றைக்கும் அதைத்தான் பிசாசு செய்யறான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கிற உறவை உடைக்கிறதுக்கு, அல்லது தேவனோடு இருக்கிற நெருக்கமான உருக்கமான ஐக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்றதுல அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. அதுல அவன் ஜெயம் கொண்டும் இருக்கிறான். பலர் இன்றைக்கு தேவனோடு இருந்த ஐக்கியத்தில் இருந்து உறவில் இருந்து பிரித்து விட்டானே, பின்மார்க்கமாக்கி விட்டானே. ஒரு காலத்தில் இயேசுவை ஆண்டவன் என்று முழங்கினவர்களும் கத்திற்காக எதையாவது செய்வனோடு துடித்து ஓடி இரவு பகலாக உழைத்தவர்களும் இன்றைக்கு ஓய்ந்து போயிருக்கிறது நாம் அறிவோமே. தேவ ஜனமே, கேளு கேளு கேளு, உனக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் உறவிலே சத்துரு சாத்தான் பிசாசு ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுவதற்கு இடம் கொடுக்காத, இடம் கொடுக்காத வேதம் சொல்றது பிசாசுக்கு எதிர்த்து நிலைங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பான தேவட பிள்ளைகளே, அன்றாய் கவனிங்க. ஏதையில் கொண்டு ஆண்டவர் மனுஷரை வச்சுட்டு நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை கடிய மாத்திர நீ புசியாதே. எத்தனை முக்கியமான சொல்ல போற நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. மனுஷன் என்ன செஞ்சா, என்ன செஞ்சா, ஆண்டவர் விளக்கின கனியத்தான் பறித்தா புசித்தா ஏவா. அது மாத்திரம் இல்ல, தன் புருஷனுக்கும் கொடுத்தா. பாவத்தில் பங்கு போட்ட பரிசுத்த குடும்பம் பாருங்க, பாவத்தில் பங்கு போட்ட பரிசுத்தவான். காரணம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தொழில் ரீசன். புதிய ஏற்பாட்டை நாம பார்க்கும் பொழுது அங்கே ஆதி திருச்சபையில எழுப்புதல், ஜனங்கள் அன்றாடம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்புத்திரை கரங்கன தேவன் அற்புதமான காரியம் நடத்தி கொண்டிருக்கிறார் தெரியும். அப்புத்திர 5வது அதிகாரத்தில் அடடியா சபரா, ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரெண்டு பேரும் ஆதி திருச்சபையில அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்யோன்யத்தில் அப்பம் பிடிக்கிறதுல ஜெபம் பண்ணதில் உறுதியாக தருத்திருந்தவர்களுக்குள்ள கூட சத்துரு பூந்து விளையாடிட்டு பாரு. இவைகளெல்லாம் நமக்கு படிக்கும் பொழுது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. நாம் சொல்றது பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவித்து எப்படியாவது நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமே. நாம திருந்த வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் உண்டு, நாம மாற வேண்டிய எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நான் இன்னும் திருந்த வேண்டும், நான் இன்னும் மாற வேண்டும், நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான எண்ணம் நமக்குள்ள மறிக்கும் வரைக்கும் சாகும் வரைக்கும் நாம் இருக்கவே இருக்க வேண்டும். அப்படி இல்லையோ நாம் ஓரமாக போய்விட்டோம் என்பது உறுதி என்று உண்மைபடியே நான் உங்களை சொல்றேன். உங்களுக்கு போதிக்கிற பேசுகிற நான் அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இருக்கிறேன். இன்னும் நான் மனம் திரும்பணும், மாறணும். அதற்கு நான் வேதத்தை அதிகமாக வாசித்து எனக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் கிடைக்குதோ, எந்த அளவுக்கு வேத வெளிச்சம் இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் என்னோட வாழ்க்கையில பிரகாசம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், வெளிச்சத்தின் புள்ளியாக நான் நடந்து கொள்ள முடியும். வேதத்தை குறித்த சரியான அறிவு, வேத வெளிச்சத்தை குறித்த சரியான அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இல்லாவிட்டால் என்ன அடிப்படையில நான் வாழ முடியும்? நான் வாழுவதற்கு எனக்கு ஒரு அடிப்படை தேவையே. அதற்கு தான் தேவன் நம்முடைய கையில வேதத்தை எழுதி கொடுத்துக்க, இதை பாரு, இதை படி, இதை வாசி, இதை நேசி, இதை யோசி, இதன்படி வாழ. இவனை கவனியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்துக்கு அணியே புசியாது என்றார். ஆனா மனுஷன் என்ன செஞ்சா, ஜீவ வெளிச்சத்தின் கனியே புசிக்காம நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்துக்கு அணியத்தான் புசித்தார். இப்ப காரியம் வித்தியாசமாக மாறும். நன்றாக கவனிங்க. நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தை மனுஷனும் மனுஷியும் புசித்த போது நடந்தது என்ன? அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக மாறிவிட்டார். எனக்கு அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இந்த காரியம் தான் நடந்திருக்க கூடாதது நடந்து இருக்குது. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாதவங்க நடக்கக்கூடாது, நடக்க வேண்டியவங்க நடந்தே ஆக வேண்டும். இதற்கு நாம தேவனுடைய உதவி ஒத்தாசையை நாம நாட வேண்டும், தேட வேண்டும், அதுக்கு பின்பாக நாம ஓட வேண்டும். அப்படிங்க இப்போ விளக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த போதுதான் இவர்களுக்கு வேற சொல்றது கண்கள் திறக்கப்பட்டது. மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக மாறினான். பட் அதுக்கு அது வரைக்கும் அவனுக்கு அது ஒன்றும் தெரியல. அப்படியே இருந்திருந்திருப்பான நலமா இருக்கும். ஆனால் இந்த வெளிச்சத்தின் கனியை புசித்த போதோ இப்பொழுது மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாகிட்டார். இப்ப என்ன கவனிங்க, இப்பொழுது ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்பாக ரெண்டு வழி நிற்குது. என்ன? ஒரு வழி நன்மையான வழி, மற்றது தீமையான வழி. இப்ப மனுஷனுடைய பொறுப்பு என்ன? எந்த வழியில போகிறது, எந்த வழியை தெரிந்தெடுக்கிறது என்ற மிக முக்கியமான ஒரு சந்தியில மனுஷன் இப்ப வந்திருக்க வேண்டிய அவசியம். இதுதான் இன்றைக்கும் காலம் காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம அறியாமல் இருக்கலாம். நான் இதை அறிந்த போது, வாசித்து யோசித்த போது ஆச்சரியப்பட்டேன். நன்மை தீமை அறியத்தக்க கனியை மனிதன் புசித்த போதுதான் அவனுக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்குது. ஒரு வழி நன்மையான வழி, மற்றது தீமையான வழி. அதுவரைக்கும் அவர்கள் நன்மை தீமை அறியாத நிலையில இருந்தார்கள், மகிமையில இருந்திருக்கிறார்கள். ஆனால் பாவம் செய்த போது தேவ மகிமை அவர்களை விட்டு அகன்றது, நிர்வாணமாக இருக்கிறது அறிந்தார்கள். நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக மாறினார்கள். ஆகவே இப்பொழுது மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்று நன்மையான வழி, மற்றது தீமையான வழி. என்று நம்முடைய செய்தியின் தலைப்பு நன்மையும் தீமையும். தேவஜனமே, உனக்கும் எனக்கும் முன்பாக நன்மையும் தீமையும் உண்டு. யதார்த்தம் தானே, இந்த பூமியிலே எல்லாம் நன்மையானதும் அல்ல, எல்லாம் தீமையானதும் அல்ல. பட் நன்மை எது தீமை எது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து நன்மையான வழியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லது போனால் நம்ம சொந்த வழியிலே நடந்து தீமையான வழியிலே நாம் நடக்கிறதுக்கு இடம் உண்டு. அதன் முடிவு என்பதை என்னது என்பதை நான் சொல்றேன். அதற்கு முதல் இப்ப நான் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. இப்போது தேவன் மனுஷன் பாவம் செஞ்ச போது விளக்கப்பட்ட கனியை புசித்த போது கர்த்தராகிய தேவன் ஏதன் தோட்டத்திலிருந்து மனுஷனை துரத்தி விட்டார். அனுப்பினார் என்று நினைச்ச துரத்தி விட்டார். போடு, நீ இந்த இடத்துக்கு பொருத்தமான ஆள் இல்ல, உன்னை வைக்கவன் இடத்துல வச்சேன், நீயும் அதுக்கு பாத்திரமாக இருக்க இல்லை. ஆகவே அனுப்புறதுக்கும் துரத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் அவங்களை ஏதன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டு. சோ இப்பதான் நான் முக்கியமான ஒரு காரியம் சொல்ல போறேன். விரும்புகிறவர்கள் தயவு செய்து குறிச்சு கொள்ளுங்க. இது முக்கியமான ஒரு காரியம், நான் உங்களை சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது என்னவென்றால், வேதம் ஏழு காலங்களை குறிக்கிறது. வேதம் ஏழு யுகங்களை, ஏழு விதமான யுகங்களை குறித்து வேதம் சொல்றது. இப்ப இந்த ஏழு விதமான யுகங்களை நான் வேதத்தின் அதிகாரத்தின்படி நான் உங்களுக்கு பிரித்து சொல்லுகிறேன். வேத விரும்பிகள் தயவு செய்து குறித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம் நம்முடைய அறிவுக்கு விருந்து, நம்முடைய ஆத்மாவுக்கு மருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிக்கொள்ளுங்கள். ஏதன் தோட்டத்தில் இருந்து தேவன் மனுஷனை துரத்தினார் சொன்னா பார்க்கிறோம். ஏழு யுகங்கள் வேதம் நமக்கு போதிக்கும். அந்த ஏழை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். தயவு செய்து வெறுப்புணர்வு குடிச்சுக் கொள்ளுங்க, அல்லது புற திரும்ப கேட்டுக்கொள்ளுங்க. நேரம் முதலாவது யுகம் அறியாமையின் யுகம், த ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ், அறியாமையின் யுகம். இந்த அறியாமையின் யுகம் என்கின்றது ஆதாம் படைக்கப்பட்டதில் இருந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்து அவர்கள் துரத்தப்படும் வரைக்கும் அறியாமையின் யுகம். ஏன்னா அவங்க பாவத்தில் விழுறதுக்கு முதல் அவங்களுக்கு நன்மையது தீமையது அதை குறித்து அறிவு இருக்கையில இல்லையா? தாங்க நிர்வாணிகளாக இருக்கின்றே அவங்களுக்கு தெரியலையே இல்லையா? ஆகவே நல்லா விளையாடுங்க. ஆதாம் ஏவார் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து ஏதன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படும் வரைக்கும் இருந்த காலம் அறியாமையின் காலம், அறியாமையின் யுகம், ஏஜ் ஆஃப் இன்னசென்ஸ். செகண்ட், இரண்டாவது யுகம் என்னவென்றால் மனசாட்சியின் யுகம். இந்த மனசாட்சியின் யுகம், த ஏஜ் ஆஃப் கன்சியன்ஸ், மனசாட்சியின் யுகம். இது ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாமேவால் துரத்தப்பட்டதில் இருந்து நோவாவின் காலத்தின் பெரும்பள்ளம் வரைக்கும், அதாவது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமேவாலும் துரத்தப்பட்டதில் இருந்து நோவாவின் காலம் வெள்ளம் வரைக்கும் இருந்த காலம் மனசாட்சியின் காலமாகும். சில பேர் கேட்பாங்க, இந்த நோவாட காலத்தில எல்லாம் வெள்ளத்தில் மறிச்சாங்களே, அவங்களை எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்? பதில், அவருடைய மனசாட்சியின்படி கர்த்தரை நியாயம் தீர்ப்பார். மூன்றாவது யுகம் மனித அரசாட்சியின் யுகம், மனித அரசாட்சியின் யுகம், ஏஜ் ஆஃப் ஹியூமன் கவர்மெண்ட், மனித அரசாட்சியின் யுகம். இது நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கையில் இருந்து இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கும் வரைக்கும் இருந்த காலம். நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்த காலத்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் காலம் வரை இருந்த காலம் மனித அரசாட்சியின் காலம், அல்லது மனித அரசாட்சியின் யுகம். அதுதான் நியாயபதி 450 வருஷம் ஹிஸ்டரி இருக்குது. 20 நியாயபதி புத்தகத்தில், இந்த நியாயபதி புத்தகத்தில் இதைத்தான் நாம பார்க்கிறோம். மாறி மாறி அவர்கள் நடந்தனதெல்லாம் உத்தரி அருமத்தை போடும். நாலாவது யுகம் நியாயப்பிரமான யுகம், ஏஜ் ஆஃப் லோ, நியாயப்பிரமான யுகம். இது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அதன் முடிவாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஆரம்பிக்கப்படும் காலம் வரை உள்ள காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடவடிக்கைகளுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்தில் இருந்து கிறிஸ்துவின் சபை ஆரம்பித்த காலம் வரைக்கும் இருந்த காலம் நியாயப்பிரமாணம் காலம். இதை ஏஜ் ஆஃப் லோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஐந்தாவது காலம், இது சபையின் காலம், சேஞ்ச் ஏஜ். முக்கியமான காரியங்கள் சொன்ன காணிச்சுக்கோ, சபையின் யுகம். இப்போ நாம இருக்கிற யுகம் இதுதான், காலம் இதுதான், சபையின் காலம். சொல்ல போனா புறஜாதியாருடைய காலம், இஸ்ரவேலுடைய காலம் முடிந்து இப்ப புறஜாதியாருடைய காலம் சபை. திரும்பவும் இஸ்ரவேலர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அது ஆண்டவுடைய வருகை நடக்கும். அது குறித்து நான் பேச விரும்பேன். அருமையான தேவனுடைய திருப்பணி நன்றாக கவனிங்க. ஐந்தாவது கால யுகம், சபையின் யுகம், சபையின் காலம், சேஞ்ச் ஏஜ். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது சபையின் காலம் என்று சொல்லும்போது கிருபையின் காலம் என்றும் அதை சொல்லிக் கொள்ளலாம். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. இது பெந்தெகோஸ்தே நாளில் தொடங்கி ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும், பெந்தெகோஸ்தே நாளிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது, சபை கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இருக்கிற காலம் சபையின் காலம். இன்றைக்கு அந்த காலத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோத்திரம். நாம ஆறாவது காலம் யுகம் என்னவென்றால் உபத்திரவ காலம். இது ஏஜ் ஆஃப் ட்ரிபுலேஷன், உங்களுக்கு தெரியும் ஏஜ் ஆஃப் ட்ரிபுலேஷன். இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது தொடங்கி கிறிஸ்துவின் பகிரங்க வருகை வரைக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது தொடங்கி கிறிஸ்துவின் பகிரங்க வருகை வரைக்கும் இருக்கிற காலம் உபத்திரவ காலமாகும். ஃபைனலி அண்ட் லாஸ்ட்லி ஏழாவது, ஆயிரம் ஆண்டு அரசாட்சி யுகம், மில்லேனியம் ஏஜ். நன்றாக கவனிங்க, இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே இது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையில இருந்து ஆயிரம் ஆண்டுகள் அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையில இருந்து ஆயிரம் ஆண்டுகள் அரசாட்சி. இந்த அரசாட்சியிலே ஆண்டவர் எருசலேமே தலைநகராக கொண்டு அங்கே ஆளுகை செய்வார். இயேசுவை லிட்டர்லாக பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவோடு அவருடைய பரிசுத்தவான்களும் ஆயிரம் வருஷம் இந்த பூமியை அரசாட்சி செய்வார்கள். இது உங்களுக்கு தெரியும். இதற்கு பின்பாடு வேதத்தின் முடிவுக்குள்ள வரும் பொழுது, இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி ஏழாவது யுகம் முடியும் பொழுது, அதுக்கு பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, வைட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதை வெளிப்படுத்த விசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தில இருந்து பதினைந்து வரைக்கும் நாம பார்க்கிறோம். ரைட். இதற்கு பிற்பாடு என்ன? கடைசியாக கடைசி ரெண்டாவது அனுபவம், புதிய வானம் புதிய பூமி. இதுதான் வேதத்தின் யுகங்கள் காலங்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் அதாவது அறியாமன் காலம் போய்விட்டது, மனசாட்சியின் யுகம் கடந்து போய்விட்டது, மனித அரசாட்சியின் யுகமும் போய்விட்டது, நியாயப்பிரமான காலமும் போய்விட்டது. இப்பொழுது சபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நடக்கப்போற ரெண்டு காலம் இருக்கிறது. ஒன்று உபத்திரவ காலம், இது அந்த கிறிஸ்துவ காலத்தில் நடக்கும். அதுக்கு பிற்பாடு ஆண்டு இயேசுவோட பகிரங்க வருகை இருக்கும், அது ஆயிரம் வருஷ அரசாட்சி இருக்கும். இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அருமையான தேவன் பிள்ளைகளே ஆண்டவர் இயேசுவோடு எருசலேமை தலைவராக கொண்டு இந்த உலகத்தை ஆயிரம் ஆண்டுகள் அரசாட்சி செய்வோம். இந்த ஆயிரம் வருஷத்தை குறித்து சொல்லலாம். இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் சேரத்துக்கு முதல் எப்படி இருந்ததோ அந்த நிலைமை இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியில் வரும். ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் வரைக்கும் பூமியில சாபம் இருக்க இல்லை. ஆனால் ஆதாம் பாவம் செய்த போது ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. ஆகவேதான் சாபத்துக்கு அடையாளமாக முள்ளும் கொறுக்கும் பூமி நாம பார்க்க, இன்றைக்கு நாம பூமியிலே முள்ளை பார்க்கும் பொழுது இது பூமியிலே சாபத்தின் அடையாளம் என்பது நாம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து பொருள் நாளைக்கு நாம பார்ப்போம். நன்றாக கவனிங்க. சோ இப்பொழுது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தினார். இப்போ துரத்தப்பட்ட மனுஷனுக்கு முன்பாக, கவனிங்க, துரத்தப்பட்ட மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று நன்மையான வழி, மற்றது தீமையான வழி. எந்த வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மனுஷனுடைய பொறுப்பாக மாறிவிட்டது. இதை குறித்து உபாகமத்திலேயும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள் முப்பதாம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம், சீக்கிரமா வாருங்க. உபாகமம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிப்போமே. முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வாசி.
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்பும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பணிந்து கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர்.
அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும். சோ ஜீவனும் தீர்க்காயுசும் தேவனே போகட்டும். இங்க நீங்க பாத்தீங்களா இருந்தால் மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு வழியை வைக்கிறார். ஒன்று ஜீவனும் மரணமும், மற்றது ஆசீர்வாதமும் சாபம். மரணமும் சாபமும் ஒரு பக்கம் இருக்கிறது, மறுபக்கத்தில் ஜீவனும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சத்தியம். இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீ தெரிந்து கொள், உனக்கு ஆசீர்வாதமும் ஜீவனும் வேண்டுமா அல்லது சாபமும் மரணமும் வேண்டுமா, நீ தெரிந்து கொள்ளு சொல்லி மனுஷனுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமையை கொடுக்கிறார். நாம் சத்தியத்தை அறிந்து உணர்ந்து நாம ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் விரும்பி அதை நாம் தொடர்வோமாக இருந்தால் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று வேத சொல்றது. நாம் ஜீவனையும் சமாதானத்தை தேடி அதன் வழியிலே நடப்போமாக இருந்தால் சமாதானத்தின் கத்தர் நமக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே இடம் தருவார், நித்திய ஜீவனை தருவார் என்று வாக்குப்படுகிற. மாறாக நமக்கு முன்பாக இருக்கிற மரணத்தையும் சாபத்தை நாம் விரும்புமாக இருந்தால் அதுவே நம்மை தொடரும், முடிவு நரகம். சாபத்தை விரும்பினால் அதுவே அவனுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்றது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் பருவட சீக்கிரம் போற நன்றாக கவனிங்க. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக உனக்கும் எனக்கும் முன்பாக ரெண்டு வழி இருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது. அதை மட்டும் நம்ம பார்த்து சீக்கிரமாக கடந்து போமே. மற்ற ஏழாம் அதிகாரம் கொஞ்சம் கெதியா பாருங்க. மற்ற ஏழாம் அதிகாரத்திலே 13-14 வசனத்தை வாசிக்கிறீங்களா? மற்ற ஏழாம் அதிகாரம் 13-14 வசனத்திலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு என்று பாருங்க.
இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
இங்க ஆண்டவர் இயேசு ரெண்டு வழியை சொல்கிறார். ஒன்று இடுக்கமான வழி, மற்றது விசாலமான வழி. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நடக்கபடிங்க, விசாலமான வழியால போகிறவர்கள், இதை தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க, நான் சொல்ற வார்த்தையை தயவு செய்து. ஆண்டவர் ஏன் சொல்றாரு, விசாலமான வழியின் வழியாக போகிறவர்கள் அநேகர், பட் இடுக்கமான நெருக்கமான வழியாக போகிறவர்கள் சிலர். சிலர் அப்படியானால் இன்றைக்கும் நம்முடைய கண்களாலே யதார்த்தமாக பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் விசாலமான வழியைத்தான் தெரிந்து கொண்டார்கள், பாவ வழியைத்தான் தெரிந்து கொண்டார்கள், சாபத்தின் வழியிலே தான் நடக்கிறார்கள். தெய்வம் இல்லை என்று நினைக்கிறார்கள், தெய்வம் இல்லை என்று சாதிக்கிறார்கள், போதிக்கிறார்கள், இயேசுவை நிராகரிக்கிறார்கள். ஏனென்றால் பரலோகத்துக்கு போகிற ஒரே ஒரு வழி, அந்த மெய்யான வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். நாம் எல்லோரும் அறிவோம். ஆவித நீதிமொழியிலே வாசிக்கிறோம். அந்த நாட்களில் கடந்த நாட்களில் வாசித்து யோசித்தேன். ஏனென்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, என்னை விரும்புகிறவர்கள் ஜீவனை விரும்புகிறார்கள், என்னை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவட பிள்ளைகளே, பரலோகத்துக்கு ஒரு வழி தான் இருக்கிறது, குறுக்கு வழி கிடையவே கிடையாது. பரலோகத்துக்கு போற ஒரே வழி ஆண்டவர் இயேசுதான். சொல்ல போனால் ரெண்டு வழி நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று இயேசுவாகிய வழி, அல்லது இந்த உலகத்தின் வழி. நீ தெரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்ப நன்றாக கவனிப்ப, நான் முடிக்க போறேன். இப்பொழுது நான் திருமண சொன்ன செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், மனுஷன் ஏதன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாக மாறிவிட்டான். இப்ப அவனுக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்கிறது, ஒன்று நன்மையான வழி, மற்றது தீமையான வழி. எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது அவனுடைய பொறுப்பாக மாறிவிட்டது. சோ இப்ப என்ன கவனிங்க, நேரம்படி நான் சொல்லிக் கொடுத்து கவனிங்க, நன்றாக கவனிங்க. இப்போ மனுஷீகமாக முதல் பிறந்த மனுஷன் யாரு? காயின். தெரியும். இப்ப ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமம் ஏவாலயம் தேவன் துரத்தி விட்டாரு, அதுக்கு பிற்பாடு சந்ததி பெறுகிறது. இப்ப என்ன கவனிங்க, ஆதாமம் ஏவாலயம் கூடி மனுஷீகமாக பிறந்த முதல் மனுஷன் காயின். உங்களுக்கு தெரியும். இந்த காயினை ஏவால் பெற்றெடுத்த போது என்ன சொன்னால் தெரியுமா? படி ஆதியாகமம் 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஆதியாகமம் 4 அதிகாரம்
முதலாம் வசனம்.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கற்பவதியாய் காயினை பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்.
என்ன சொல்ற ஏவாள்? கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கத்தரால் ஒரு மனுஷன், யார் அந்த மனுஷன்? காயின். கத்தரால பெற்ற மனுஷன் என்று சொல்லப்பட்டவன் தான் எப்படி நடந்திருக்கிறான், அவன் எந்த வழியை தெரிந்து கொண்டான் என்பதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நமக்கு நேரம் குறையாது. நன்றாக படிங்க. அருமையான இங்கே ஏவாள் என்ன சொன்னால், காயின் பிறந்த போது கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றெடுத்தேன். ஆனால் யோவான் என்ன எழுதுகிறார் என்பதை குறித்து, காயினை குறித்து யோவான் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவேன். படியுங்கள். 1 யோவான் 3:12 சீக்கிரம் படிக்கிறீங்களா? 1 யோவான் 3:12 அங்கே என்ன சொல்லப்படுகிறது? 1 யோவான் 3:12.
பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர் நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளுமாய் இருந்ததன் நிமித்தம் தானே.
நடக்கப்படுங்க. பொல்லாங்கனாலே உண்டாயிருந்த காயினை போல இருக்கப்பட்டார். நாலாம் அதிகாரத்தில் ஏவாள் கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். படிங்க. யோவான் சொல்ற பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயினை போல இருக்க நன்றாக படிங்க. அன்பான தேவட பிள்ளைகளே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்று நல்ல வழி, மற்றது கெட்ட வழி, அல்லது நன்மையான வழி, மற்ற தீமையான வழி. பட் மனுஷிகமாக முதல் பிறந்த முதல் மனுஷனாகிய காயின் தெரிந்து கொண்ட வழி நன்மையான வழி அல்ல, தீமையான வழியையே தெரிந்து கொண்டான். ஆதாம் அவன் தகப்பனாகிய ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அதுபோல காயினுடைய வாழ்விலும் கர்த்தர் சாபத்தை போட்டார். அதாவது காயினும் தேவனால சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறிவிட்டார். ஆகவேதான் நீ பூமி எங்கும் நிலையிட்டு அலைந்து திரிவார். சபிக்க தேவனுடைய சாபத்து நிமித்தம் காயின் உலகத்திலே நிலையிட்டவனாக அலைந்து திரிவனாக மாறிவிட்டான். காரணம், அவன் தெரிந்து கொண்ட வழியின் கனியை அவன் புசிக்க வேண்டியதாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், உலகத்தில் மனுஷனாக பிறந்த முதல் மனுஷனாகிய காயின் தெரிந்து கொண்ட வழி நன்மையான வழி அல்ல, அவன் தெரிந்து கொண்ட வழி தீமையான வழியாகும். ரைட். இப்ப வழிகள், இப்ப நமக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்குது. நாம நன்மையான வழியை தெரிஞ்சு கொள்வது, தீமையான வழியை தெரிஞ்சு கொள்வது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய வழிகளின் அடிப்படையிலே தான், அதாவது வழி என்று சொல்லும் பொழுது நாம் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில் தான் தேவன் நம்மை நியாயந்திக்க போறார். திரும்ப சொல்லுவாரேன், நல்ல வழி என்றது தேவனுடைய வழி என்கின்றது. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நாம் வாழுகிற வாழ்க்கையாகும். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சங்கீதத்தை சொல்றோம் இல்லையா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கைக்கு உம்முடைய வசனமே அடிப்படை என்பது அதன் அர்த்தமாகும். ரைட். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுக்கு என் கால்களுக்கு தீபம் உம்முடைய வசனம். அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நான் இருளிலே தடுமாறி விழுந்து போயிடுவேன். இருக்கிற இடம் தெரியாம முகவரி இல்லாதவனாக போயிடுவேன். ஆகவே நான் வாழுவதற்கு என்று தேவன் எனக்கு எழுதி கொடுத்திருக்க வசனம். ஆகவே இந்த வசனத்தின்படி வாழுகிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆவார்கள். இந்த வசனத்தின்படி வாழுகிறவர்கள் நன்மையான வழியை தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனத்தின்படி வாழுகிறவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி இயேசு கிறிஸ்து என்கின்ற வழிபூடமாக பரலோக ராஜ்யத்தை சென்றடைகிறதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து வெயிட் பண்ணி தேவனுடைய கூட்டமாகும். இவர்களை தேடித்தான் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். இப்படிப்பட்டவர்களை வாழுகிற சபையை எடுத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் வருகிறார். சபை என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தான் சபை. ஆகவே சபையிலே இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே, இந்த வசனத்தின் வழியிலே வாழுகிறவர்களை எடுத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு இதுவரைக்கும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் இருக்குது என்பது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் சொல்றேன். அது என்னவென்றால், பல காரியங்கள் இருக்கலாம், அதில் ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், இன்னும் சபை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவில்லை. மனவாட்டி ஆயத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். மனவாணம் ரெடியாக இருக்கிறார். அவற்ற காரியம் முடியும், மனவாணம் ரெடியா இருக்கிறார். மனவாட்டி இன்னும் ஒரு திட்டே இருக்கிறாள். அங்க புசுறாள், இங்க புசுறாள், அதை வைக்கிறாள், இதை வைக்கிறாள், அதை போடுறாள், இதை போடுறாள். இன்னும் தன்னை அலங்கரிச்சு முடியல. ஆகவே சபை இன்னும் தன்னை ஆயத்தப்படுத்தி முடியல. ஆகவே ஆண்டவருடைய வருகை தாமதமாக கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வருகை தாமதமாறதுக்கு இதுவும் ஒரு காரணமே ஒழிய இதுதான் காரணம் என்று அறிந்து சொல்ல முடியாது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூமி எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக காரியத்தை சொல்லியும் வைத்திருக்கிறார். மத்தேயு 14 பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை நன்றாக கவனிங்க, நான் முடிக்க போறேன். ஒரு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னவென்றால், காயின் நன்மையான வழி அல்ல தீமையான வழியை தெரிந்து கொண்டான். அவன் தீமையான வழியை தெரிந்து கொண்டபடியால் தான் அவன் தீமையான காரியங்களை செய்கிறவனான். இப்ப மனுஷன் பாவம் செஞ்ச உடனே உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலத்தின் வேண்ட. ஆண்டவர் முதல் தீக்க தரிசனமே சாத்தானுக்கு தான் சொன்னாரு. சோ இந்த தீக்க தரிசனத்தை சாத்தான் மனசுல வச்சுட்டே இருந்தார். என் தலையை நசுக்க போறவன் யாராக இருக்கலாம் என்பதில் அவன் கவனமாக இருந்து கொண்டே இருந்தார். இப்ப ஆவேலும் காயினும் இருக்காங்க. யாரு நம்ம கட்சி, யாரு நம்ம தலையை நசுக்க போறவர் என்பதில் கவனமாக பார்த்துட்டு இருந்தான். காணிக்கை செலுத்துற நேரம் வந்தபோது கண்டுபிடிச்சிட்டா, அட அட அட, நம்ம ஆளு காயின் தான், இவனை வச்சுதான் நம்ம காரியத்தை நடத்த வேண்டும் என்று கண்டுபிடித்தான். அருமையான தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தா என்ன கெட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று கட்சிக்கப்பட்டிருக்க தேவட பிள்ளைகளை யாரை பின்மார்க்கமாக கொண்டு வர வகை தேடி சுத்தி. அந்த கவனிங்க, நமக்கு ஒரு எதிரி உண்டு. ஏவாளையும் ஆதாமையும் பொறிச்சு வெற்றி கண்டவன் நம்மையும் தேவனை விட்டு பறிக்கிறதுக்கு இந்த உலகத்தின் கவர்ச்சிகள், உலகத்தின் காரியங்களை நமக்குள்ள விதைச்சு உயிர் பெற்றவர்கள் என்று பேர் பெற்று செத்தவர்களாக நாம் இருந்திடக்கூடாது. மற்றவருடைய பார்வைக்கு நாம் உயிர் உள்ளவர்கள் போல காட்சியளிக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில நாம் செத்தவர்கள் போல இருந்திடக்கூடாது. இது வெளிப்பட்ட விஷயத்தை சபைக்கு ஆண்டவர் அனுப்பின வசனம். அது மாத்திரமில்ல, அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் பாந்தி பண்ணி போடும். அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் இல்லை, உள்ளதா இருக்கிறார். சபையில் இருக்கிறவர்கள் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். அருமையான தேவட பிள்ளைகள், இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பான வசனம். பயத்தோடு நடுக்கத்தோடும் கத்தரை சேமிக்கப்போம். ரெண்டாவது கவனிங்க, இப்ப ஆயின் தீமையான வழியை தெரிந்து கொண்டபடியால் தான் தன் சகோதரன் என்று பாராமல் அவனை கொலை செய்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது உலகத்துல மனுஷிகமாக பிறந்த முதல் மனுஷன் ஒரு கொலைகாரன். அவன் உலகத்துல மனுஷமாக பிறந்த முதல் மனுஷனே ஒரு கொலைகாரன் ஆகிவிட்டார் என்றால் யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தெரிந்து கொண்ட வழி தீமையான வழியாகும். ஏனென்றால் தன் சகோதரனுக்கு விரோதமான பகையும் தன் சகோதரன் மேலே இருந்த எரிச்சலும் கோபமும் விளைவு அவனை கொலை செய்தார். வாஸ்தவத்தில் இதை சிந்திக்கும் பொழுது 4 அதிகாரத்திலே அவர்கள் ரெண்டு பேரும் ஆவேலும் காயிலும் பலி காணிக்க செலுத்தின போது கத்தர் ஆவேலுடைய காணிக்கை அங்கீகரித்தாரு, கத்தர் காயுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அப்ப கோபப்பட வேண்டியது கத்தர். ஏன்னா அங்கீகரித்ததும் அங்கீகரிக்காமட்டதும் கத்தர் தானே. இதுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு காரணமே இல்லை. எந்த காரணமும் இல்லாமல் அவனை பகைத்து அவன் மேல எரிச்சல் கொண்டு அவனை கொலை செய்தான். இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார், காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார். இயேசு மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எந்த பிழையும் இல்லை, பட் அவரை தான் கொலை செய்தார். இந்த உலகம் எத்தனை நீதிமான்களை கொலை செய்து விட்டு தெரியும். ஆவேலின் ரத்தம் தொடங்கி பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் இந்த சந்ததியத்திலே கேட்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக சொன்னார். எல்லாம் இருக்குது கணக்கு. ஆண்டோட சமூகத்தில் என்னெல்லாம் இருக்கின்ற, இந்தியாவில் அதிகமான தேவடைய ஊழியர்கள் துன்புறுத்தப்படுகிறார் அறிவோம். அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாக கவனிங்க, நன்றாக கவனி எல்லாவற்றையும் கவனித்ததே இருப்பார். பேசலாம் நேரம். அன்பா தேவன் நன்றாக கவனிங்க, நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், காயின் தீமையான வழியை தெரிந்து தன் சகோதரனை வெறுத்து பகைத்து முடிவிலே அவன் கொலை செய்தான். தீமையான வழியை தெரிந்து கொண்டான், முடிவு கொலைகாரனாக மாறினான். வேதம் சொல்றது, பொல்லாத பொல்லாங்கனால் உண்டாகிருந்த காயினை போல இருக்க வேண்டாம். இதை நமக்கு ஒரு எச்சரிக்கை. இப்ப நான் முடிக்கிறது நேரப்படுபடியா என்னென்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வழி நன்மையும் தேவனுக்கு முன்பாக செம்மையுமாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய வழி நம்முடைய வாழ்க்கை கோடலாக இருக்கிறதா, தீமை இருக்கிறதா? தேவன் அறிவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அருமையான தேவனுடைய பிள்ளை, மற்றவங்களை பார்க்கறத நாம நிறுத்துவோம், நம்மை நாம பார்ப்போம். அன்பரே, நான் எங்க திறந்தனும், எங்க மாறணும், என் குணங்கள், என்னுடைய குணாதிசயங்கள், அல்லது என்னுடைய வாழ்க்கை நடைமுறை, என் வழிகள் எங்க மாறணும், எங்க திறந்தனும், ஆண்டவரே எனக்கு போதீங்கப்பா. கர்த்தர் நமக்கு உணர்த்தும் பொழுது, தேவ ஆவியானவர் உணர்த்தும் போது அதற்கு நம்ம கீழ். இன்னொரு காரியம் சொல்லுங்க, நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், பாசமாக இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் நாம தீமையான காரியங்களை செய்ய நினைக்கிறோம் அல்லது செய்கிறோம். ஏன் தெரியுமோ, நமக்குள்ள தேவ ஆவியானவர் தருகிற அந்த மென்மையான அந்த உணர்த்துதலை மீறி அதை நாம் மேற்கொண்டு நம்முடைய மாம்சத்திலே தேவ வழியை விட்டு தீமையான வழியை தெரிந்து கொள்கிறோம். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 14:12 முடிப்போம். நீதிமொழிகள் 12:12 வாசித்து நான் முடிப்போம். படி. நீதிமொழிகள் 14:12.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
முடிக்கிறேன், கேளுங்க, மனதில் வச்சுக்கொள்ளுங்க இந்த வசனத்தை. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழி உண்டு, முடிவு மரணம். நான் உங்களுக்கு முந்தி போதிச்சிருக்கிறேன், எப்பொழுதும் நம்முடைய முடிவை குறித்து யோசிக்கணும். தட் இஸ் விஸ்டம், அது விவேகமாகும். என்னுடைய முடிவை குறித்து எனக்கு அறிவு இருக்கணும், புத்தி இருக்கணும். என்றால் தொடக்கம் என்று ஒன்று இருக்குமா இருந்தால் முடிவு என்று இருந்தே ஆக வேண்டும் என்பது உண்மை சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை தொடங்கின ஒரு நாளைக்கு முடிப்பார். அருமையான தேவனுடைய எல்லாம் நீங்க அறிவீங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு தொடக்கம், முடிவு எல்லாம் அறிவீங்க. இந்த கவனிங்க, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகின்ற வழிகள் உண்டு. இன்னைக்கு சில நேரத்தில் யதார்த்தமாக சிந்திச்சால் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை நம்புகிறோம், தேவ வார்த்தையை சத்தியம் என்று நாம் ஒத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய அன்றாட லைஃப், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தான் காரியம் இருக்கு. என்ன தெரியுமா, சத்தியம் சத்தியம் என்று ஒத்துக்கொள்வோம், இயேசுவை தேவனுக்குமாறு விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனத்தின்படி நாம வழி நடக்கிறதை விட்டு நம்முடைய சொந்த வழியில நாம நடக்கிறோம். இதுதான் யதார்த்தம். நன்றா கவனிங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தின் வழியில, வசனத்தின் வழியில நாம நடவாமல் நம்முடைய சொந்த புத்தி ஒரு காரியத்தை குறித்து நாம சிந்திக்கிறோம். சிந்திக்கிறது நல்லது, சிந்திக்கணும். ஆனால் அந்த சிந்தனைகளை நாம முடிவாக தேவ வசனத்தின் வெளிச்சத்திலே நாம ஆராய்ந்து பார்க்கணும். நாம சிந்திக்கிறது, செயல்படுகிறது, பேசுகிறது, செய்கிறது அனைத்தும் தேவனுடைய வசனத்தின்படி நேராக இருக்குதா, சீராக இருக்குதா? இதன் அடிப்படையில தான் தேவன் நம்ம நியாயம் தீர்க்க போறார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கார். நான் உங்களுக்கு பேசும் பொழுது பயப்படுகிறேன், உண்மையாக சொல்றேன். ஆகவேதான் இன்றைக்கும் வேதத்தில் சில காரியங்களை நான் படித்திருந்து இன்று வரைக்கும் போதிக்காம இருக்கிறேன், பயத்தில். தேவன் அறிவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிச்சுக்கோங்க, கர்த்தரோ நம்மை அறிவார். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அவருக்கு வெளிச்சம், பிரத்யம். பாதாளமும் அழிவும் அவர் பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்க, மனுஷோட இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவோ என்று வேதம் சொல்றது. பாதாமும் பாதாளமும் அழிவும் கூட அவர் பார்வைக்கு பிரத்யட்சமாக, வெளியருக்கமாக இருக்க, மனுஷனுடைய இருதயம் அவருக்கு முன்பாக வெளியருக்கமாக இருக்கிறது எவ்வளவு உண்மை இல்லையா? சிந்திப்போம், சீர்திருந்துவோம். கோணன் ஆணவிக்கு நேராகட்டும், கேடம்புரட ஆணவிக்கு செம்மையாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே நமக்கு முன்பாக ரெண்டு வழி இருக்க, ஒன்று நன்மையான வழி, ஒன்று தீமையான வழி. எதை நாம் தெரிந்து கொள்ள போறோம் தேவன் அறிவார். சேவம் பண்ணுவோமா? தேவ சொல்லுதல் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படட்டும், கிரியை செய்யட்டும். ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம்மிதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும், உலகத்துக்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உலகத்துக்கு மறித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனால் உழைத்திட வேண்டும், உண்மையான என்ன சொல்லுவோ கர்த்தாவே, நாங்கள் நல்லவர்கள் இல்லையப்பா, அந்த நீர் எங்களை நல்லவர்களாக மாற்றுகிற தெய்வம் அப்பா. எங்கள் வாழ்விலே நீ காணுகிற கோணைகளை நேராக்கு. உண்மைபடியே எங்களை நாங்கள் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுங்க. எங்கள் திறந்தனும் மாறணும். மாறி 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 தேறி 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 பிதாவை உடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற, குமார சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு எங்களை நீர் முன்குறித்திருக்கிறீர் என்று ரோமர் 8 அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு நல்ல பிதாவே ஆமென். சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாரங்களை மறவாத. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் உங்கள் அனைவரோடும் என்றும் கூட இருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லாக்டவுனால சபை கூடி வர முடியாமல் இருக்குது. அன்பாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து சபை கூடி வந்தாலும் கூடி வரட்டாலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இரட்சகர், அவரே உங்களுக்கு வழி, அவரே உங்கள் ஜீவன். தயவு செய்து வீட்டில் இருந்தாலும் வேதத்தை வாசியுங்க, நேசியுங்க, அதை படியுங்க, அதன்படி வாழுங்க. மட்டுமல்ல செபம் பண்ணுங்க, மன்றாடுங்க. முடிந்தால் கூடி கூடி இந்த போனில் நீங்க சேர்ந்து செபிக்கலாம், மன்றாடுங்க. தயவு செய்து சொந்து போகாதீங்க. பிசாசு உங்களை ஓரம் கொண்டு போயிடாதபடி, ஆவியிலே அனல் கொண்டு போயிடாதபடி தயவு செய்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் கொல்லாங்க நம்மனை தொடான் என்று சொல்லப்படும். அன்பான தேவட பிள்ளைகளே, குறிப்பா ஜீவ ஐ மீன் கிருவேன் தேவாலயத்திற்கு அன்பான தேவட பிள்ளைகளே, தயவு செய்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. வீட்டில் வாசிங்க, வேதத்தை படியுங்க, சிந்திங்க, தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. முடிந்தால் குடும்ப குடும்பமாக வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கற்பனைகளை கவனிங்க. இந்த வைரஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமாக சபை கூடி வர கர்த்தர் நம்ம கிருபை தருவார. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் Thank you.